எதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
வத்திக்கான் வானொலியின் அன்பு இதயங்களே, வணக்கம். இன்றைய நம் ஒலிபரப்பில் நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் மயில்வின் மந்திரம், வாரம்பொரு அலசல் மற்றும் செய்திகள். மயில்வின் மந்திரம், குடும்ப வாழ்வு ஓர் ஆழமான ஆன்மீக அனுபவம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் அன்பின் மகிழ்வு திருத்துத அறிவுரை மடலின் 9 இறுதிப் பிரிவில் குடும்ப வாழ்வு ஓர் ஆழமான ஆன்மீக அனுபவம் என்பது பற்றி 323 பத்தியில் கூறியிருக்கும் கருத்துக்கள் இதோ.
நம் அன்புக்குரிய உறவுகளை கடவுளின் கண்களோடு தியானிக்கவும், அவர்களில் கிறிஸ்துவை பார்க்கவும் குடும்ப வாழ்வு ஓர் ஆழமான ஆன்மீக அனுபவத்தை கொடுக்கின்றது. இதற்கு விடுதலை உணர்வும் திறந்த மனதும் அவசியம். இந்நிலை அவர்களின் மாண்பின் மதிப்பை அறிந்து பாராட்டச் செய்கின்றது. மற்ற எல்லாவற்றையும் மறந்து மற்றவருக்கு நம்மையே முழுமையாக வழங்குவதால் மட்டுமே நாம் அவர்களை உண்மையாகவே புரிந்து கொள்கிறோம், அவர்களை ஏற்கிறோம், நம் பிரசன்னத்தில் பாதுகாப்பு உள்ளது போன்ற உணர்வுகளை அவர்களுக்கு கொடுக்கிறோம். எனவே நம் அன்புக்குரியவர்களுக்கு நமது முழுமையான அக்கறையும் கவனமும் தேவைப்படுகின்றன. இதில் இயேசுவே நமக்கு முன்மாதிரியை. அவரோடு பேச வேண்டும் என்று மக்கள் அவரை அணுகிய போதெல்லாம் அவர் அவர்களை அன்பொழுக கூர்ந்து நோக்கினார் என்றும், அவரது பிரசன்னத்தில் தாங்கள் புறக்கணிக்கப்படவில்லை என எவருமே உணர்ந்ததில்லை என்றும், ஏனெனில் இயேசுவின் வார்த்தைகளும் சைகைகளும் அவ்வாறு இருந்தன என்றும் நற்செய்தியில் வாசிக்கின்றோம். இயேசு பர்த்திமேயு என்ற பார்வையற்ற பிச்சைக்காரரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்றுதான் கேட்டார். இதையேத்தான் நாம் தினமும் குடும்ப வாழ்விலும் அனுபவிக்கின்றோம். குடும்பத்தில் நம்மோடு வாழ்கின்ற ஒவ்வொருவரும் இறை தந்தையின் அளவற்ற அன்பை வெளிப்படுத்தும் எல்லையற்ற மாண்பை கொண்டிருக்கின்றார் என்பதால் அவர்களுக்கு நம் முழுமையான கவனம் தேவைப்படுகின்றது. இது கனிவன்புக்கு இட்டுச் செல்கிறது மற்றும் அன்பு கூறப்படுவதில் உள்ள மகிழ்ச்சியை மற்றவரில் ஏற்படுத்துகின்றது. பலவீனங்களில், குறிப்பாக அவை வெளிப்படையாக தெரிகின்ற போது, அவர்களை அன்போடும் அக்கறையோடும் நடத்துவதன் வழியாக இந்த கனிவன்பு சிறப்பான முறையில் வெளிப்படுத்தப்படுகின்றது.
வாரம்போர் அலசல், நல்ல விதைகள் நல்ல பலன்கள். அந்த வயதான வீடற்ற மனிதர், எனக்கு உதவி செய்யுங்கள் என்று எழுதப்பட்ட ஒரு அட்டையை தனக்கு முன்னால் வைத்துக் கொண்டு, அன்று அந்த தெருவில் தன்னை கடந்து செல்லும் எல்லாரிடமும் தான் வைத்திருந்த குவளையை நீட்டி சில்லறை போடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். யாரும் சில்லறைகளை போடுவதாக தெரியவில்லை. இன்று நான் எவ்வாறு இங்கு இரவில் தூங்குவது என்று கவலையோடு முடங்கிக் கொண்டிருந்தார் அவர். அந்நேரத்தில் அப்பக்கமாக வந்த ஆப்பிரிக்க மரபைச் சார்ந்த இளம் பெண்மணி ஒருவர் தனது கைப்பையை திறந்து 20 டாலர் தாள்களை எடுத்து குவளையில் குனிந்து போட்டார். அதை பார்த்த அந்த மனிதர், மேடம், இன்று நான் இரவில் இங்கு உறங்க தேவையில்லை, ஆனாலும் இவ்வளவு பணம் எதற்கு என்று கேட்டார். அதற்கு அப்பெண், நம்மிடமிருந்து செல்வது நமக்கு திரும்ப கிடைக்கும் என்பதை நான் எப்போதும் நம்புகின்றேன் என்று புன்னகையோடு பதில் சொல்லிச் சென்றார். உடனே அவர் அப்பெண்ணை கூப்பிட்டு, உங்களது பெயரை சொல்லவில்லையே என்று கேட்டார். அப்போது அப்பெண், எனது பெயர் சாரா டார்லிங், அடுத்த தெருவில் வேலை செய்கின்றேன், நாம் இந்த பக்கங்களில் சந்திப்போம் என்று நம்புகிறேன் எனவும் கூறி பூரிப்போடு கையசைத்துச் சென்றார். அந்த குவளையில் டாலர் தாள்களை போட்டபோது தனது கையில் இருந்த திருமண மோதிரமும் கலன்று அதற்குள்ளேயே விழுந்து விட்டதை அப்பெண் கவனிக்கவே இல்லை.
அந்த வீடற்ற முதியவர் அப்பெண் சென்றவுடன் குவளையை கொட்டி பார்த்தார். அதில் ஒரு மோதிரத்தைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அது சாராவின் திருமண மோதிரம் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு கடையாகச் சென்று சாராவை பற்றி விசாரித்தார். அவரால் சாராவை கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியில் வழியில் அடகுக்கடை ஒன்றை பார்த்த அவர் அங்கு சென்று அதன் விலையை கேட்டார். அதனை உற்று பார்த்த கடைக்காரர், வாவ் என்று வியந்து 4000 டாலர்கள் என்று சொல்லி மேஜையில் டாலர் தாள்களை 1000 1000 பிரித்து வைத்தார். அந்நேரத்தில் என்னிடமிருந்து செல்வது எனக்கு திரும்ப வரும் என்று அந்த பெண் சொன்ன கூற்று நினைவுக்கு வர அந்த மோதிரத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் ஒவ்வொரு தெருவாக சாராவை தேடினார் அந்த முதியவர். அடுத்த தெருவில் வேலை செய்கிறேன் என்று சாரா சொன்னது திடீரென்று நினைவுக்கு வரவே அந்த தெருவில் ஓர் அலுவலகம் சென்று சாரா பற்றி விசாரித்தார். அங்கு சாராவையும் அவர் கண்டார். வீடற்ற அந்த முதியவரை பார்த்த சாரா, ஏதாவது உதவி தேவையா என்று கேட்டதும் அவர் சாராவிடம் அந்த மோதிரத்தை திருப்பிக் கொடுத்தார். கண்ணீரோடு அதை பெற்றுக்கொண்ட சாரா, இது என் வாழ்க்கையில் எவ்வளவு விலையேற பெற்றது தெரியுமா? நான் இதை தேடாத இடமில்லை. உங்கள் உதவியை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். கோடான கோடி நன்றிகள் என்று கூறினார். மேலும் அந்த முதியவரிடம், சரி, இதை வைத்து நீங்கள் நிறைய பணம் சேகரித்திருக்கலாமே, ஏன் திருப்பிக் கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டார் சாரா. அதற்கு அந்த முதியவர், என்னிடமிருந்து செல்வது திரும்ப வரும் என ஞானமுள்ள ஒரு பெண் என்னிடம் கூறினார் என்று சொன்னார்.
பில்லி என்ற அந்த வயதான வீடற்ற பிச்சைக்கார மனிதர் அங்கிருந்து சென்றவுடன் எவ்வாறு இவருக்கு உதவலாம் என்று சிந்தித்தார் சாரா டாலிங். அந்த அலுவலகத்தில் அசாராவோடு பணியாற்றிய தோழி ஒருவர் கோ ஃபண்ட் மீ என்ற நிதி திரட்டும் திட்டத்தை இணையத்தில் தொடங்கலாமே என்று கருத்து சொன்னார். சாராவும் மகிழ்ச்சியோடு அந்த திட்டத்தை துவக்கி அந்த மனிதர் செய்த செயலை அதில் விளக்கினார். அதனை துவக்கிய சில நாட்களுக்குள்ளேயே உலகெங்கிலும் இருந்து நன்கொடைகள் வந்து குவிந்தன. 190,726 டாலர்கள் பணம் சேர்ந்தன. பின்னர் சாரா பில்லி அவர்களை தேடிச் சென்று ஒரு பெரிய பையை அவரிடம் நீட்டினார். அதை திறந்து பார்த்த பில்லி அவர்கள் வியப்பின் உச்சிக்கே சென்றார். அப்போது சாரா தான் நிதி திரட்டிய முறை பற்றி கூறினார். இனிமேல் நீங்கள் தெருவில் தூங்க வேண்டியதில்லை, சொந்த வீடு ஒன்றை வாங்கலாம் என்று சாரா கூறிச் சென்றார். கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று அந்த முதியவர் ஆனந்த கண்ணீரோடு சொல்ல சாராவும் அதையே அவருக்கும் சொல்லிச் சென்றார். நம்மிடமிருந்து செல்வது நமக்கு திரும்பி வரும் என்ற ஒரு குறிப்பும் அந்த பைக்குள் இருந்தது. அன்பு இதயங்களே, இது அமெரிக்க ஐக்கிய நாட்டில் நடைபெற்ற ஒரு உண்மை நிகழ்வாகும்.
ஆம், அன்பு இதயங்களே, நாம் ஆற்றும் நற்செயல்கள் ஏதாவது ஒரு வழியில் எப்போதாவது அதே நற்செயலாக நமக்கு திரும்ப வரும் என்பதையே இந்நிகழ்வு உணர்த்துகின்றது. தேவையிலிருக்கும் ஒருவருக்கு முகம் சுழிக்காமல் உதவும் போது, ஒரு கட்டத்தில் நமக்கு ஏதாவது உதவி தேவைப்படும் போது, யார் வழியிலாவது அந்த உதவி நமக்கு கிடைக்கும். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்ற முதுமொழியும் இதை சார்ந்தது என்று கூறலாம். நாம் மற்றவர் மீது கற்களை எறிந்தால் அவை காயங்களாகத்தான் திரும்பி வந்து புண்படுத்தும். அதே நேரம் மலர்களை தூவினால் அவை மலர் மாலையாக நம் கழுத்தை அலங்கரிக்கும். இதையேத்தான் இந்த நவம்பர் மாதத்தில் பத்மஸ்ரீ விருதுகளை பெற்றவர்களின் செயல்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன.
பத்மஸ்ரீ விருது பெற்ற ஹரேகலா கிராமத்து காஜப்பா அவர்கள் பேருந்து நிலையத்தில் ஆரஞ்சு பழங்களை விற்று ஏழை குழந்தைகளுக்காக பள்ளி ஒன்றை கட்டியுள்ளார். ஹாஜப்பா அவர்கள் கர்நாடக மாநிலத்தின் மங்களூரு பகுதியில் உள்ள ஹரேகலா என்ற சிறிய கிராமத்தில் ஏழை முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தவர். இவர் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஆரம்ப கல்வியை கூட தொடர முடியாமல் தெருக்களிலும் மங்களூரு பேருந்து நிலையத்திலும் ஆரஞ்சு பழங்களை ஓடி ஓடி விற்பனை செய்யும் சிறு வியாபாரி. ஒருநாள் இவரிடம் பழம் வாங்க விரும்பிய வெளிநாட்டு பயணி ஒருவர் ஆங்கிலத்தில் பழத்தின் விலையை கேட்க ஹாஜப்பா அவர்கள் மொழி தெரியாமல் விழிப்பிதுங்கினார். தன்னைப் போல தன் கிராமத்து குழந்தைகள் யாரும் படிக்காமல் இப்படி சிரமப்படக்கூடாது என அன்று அவர் ஒரு முடிவெடுத்தார். அதற்கு ஒரே வழி, பள்ளிக்கூடம் கட்டி அதில் ஏழை குழந்தைகளை எந்தவிதமான கட்டணமும் இன்றி படிக்க வைக்க வேண்டும் என்றும் அவர் உறுதியெடுத்தார். தனது கிராமத்தில் பள்ளிக்கூடம் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளிடம் கேட்டார். அதற்கு முதலில் நில வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்காக அன்று முதல் கூடுதலாக ஓடி ஓடி வியாபாரம் செய்து 100 to 150 rupees வரை ஒவ்வொரு நாளும் சேமிக்க துவங்கினார். சேமித்த பணத்தில் கிராமத்தில் கொஞ்சம் நிலம் வாங்கி அரசிடம் ஒப்படைத்தார்.
அச்சமயத்தில் ஹாஜப்பா அவர்களிடம் கிராம மக்கள், உனக்கு திருமணமாகி மனைவியும் 3 children உள்ளனர், நீயோ சிறிய வாடகை வீட்டில் குடியிருக்கின்றாய், அதனால் வாங்கிய நிலத்தில் சொந்த வீடு கட்டலாமே, அதை ஏன் அரசிடம் ஒப்படைக்கின்றாய், உனக்கு என்ன பைத்தியமா என்று கூட கேட்டனர். ஆமாம், ஏழை குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்ற பைத்தியம்தான் என்று அவர்களுக்கு பதில் சொல்லியுள்ளார் ஹாஜப்பா. இவரது இந்த முயற்சியை பார்த்துவிட்டு தொண்டு நிறுவனங்கள் அவர் வாங்கிய நிலத்தில் கட்டடம் கட்டித் தருவது உள்ளிட்ட மற்ற உதவிகளையும் செய்தன. 1999 ஜூன் மாதம் 6 June 28 குழந்தைகளுடன் அங்கு அரசு ஆரம்ப பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. பின்னர் அப்பள்ளி படிப்படியாக வளர்ந்து இன்று 175 மாணவர்களுடன் செயல்பட்டு வருகிறது. ஆங்கில வழி பள்ளி மாணவர்கள் போல இந்த அரசு பள்ளி மாணவர்களும் சீருடை மற்றும் காலணிகளை அணிந்து வருகின்றனர். காலையும் மதியமும் நல்ல அருமையான உணவு, அருமையான வகுப்புகள் என்று எல்லாமே பிரமாதமாக அமைந்துள்ளன. 10ஆம் வகுப்பு போர்டு தேர்வில் நன்கு மதிப்பெண் பெற்று தேறியுள்ளனர். அப்படி தேறியவர்களில் ஆஜப்பாவின் பேத்தியும் ஒருவர் என்று செய்திகள் கூறுகின்றன.
ஹரேகலா கிராமப்பள்ளியை பொறுத்தவரை அரசு பள்ளியாக இருந்தாலும் மக்கள் அப்பள்ளியை காஜப்பா பள்ளி என்றே அழைக்கின்றனர். காஜப்பா அவர்கள் பற்றி பள்ளி மற்றும் கல்லூரி பாட நூல்களில் ஒரு பாடமே இருக்கின்றதாம். ஆரஞ்சு வியாபாரத்திற்கு போய்விட்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் காஜப்பா அவர்கள் பள்ளியின் உள்ளே உள்ள கல் திண்ணையில் உட்கார்ந்து மாணவர்களிடம், எப்படி படிக்கின்றீர்கள், நோட்டு புத்தகம் எல்லாம் இருக்கா என்று விசாரிப்பதோடு நிறுத்திக் கொள்கிறாராம். காஜப்பா அவர்கள் பள்ளிக்கு நன்கொடை கொடுத்தவர்களின் பெயர்களை அப்பள்ளியில் கல்வெட்டாக பதித்து வைத்துள்ளார். ஆனால் அதில் அவர் தனது பெயரை இணைக்கவில்லையாம்.
அன்பு இதயங்களே, நீதிபதி சந்துரு அவர்கள் பற்றி அண்மைய நாட்களில் நாம் அதிகம் அறிந்து கொண்டுள்ளோம். இவர் நீதிபதியாக இருந்த 6 ஆண்டு குறுகிய காலத்தில் எந்த ஒரு மனித உரிமை வழக்குக்கும் 1 ரூபாய் கூட கட்டணம் வாங்காமல் 96,000 வழக்குகளுக்கு தீர்வு கண்டுள்ளவர். இவர்களைப் போன்ற மாமனிதர்களே ஜனநாயகத்தின் கடைசி நம்பிக்கை என்று சொல்லப்படுகின்றது.
அன்பு இதயங்களே, கெட்ட கணிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கணிதரும் கெட்ட மரமும் இல்லை. மரங்கள் எப்போதும் நாம் உண்ணத்தக்க அல்லது உண்ணத்தகாத கனிகளையே தரும். அவை இயற்கையின் ஏதிப்படியே செயல்படுகின்றன. நல்ல மரம் கெட்ட கனியை தருவதற்கு சாத்தியமே கிடையாது. எனவே நாம் நல்ல மரங்களாக இருந்து நல்ல கனிகளை கொடுப்போம். நல்லதை செய்து நல்லதை பெறுவோம். நல்ல விதைகள் நல்ல பலன்களை தருகின்றன.
ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் அவர் புகழை நானும் பாடிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் அவர் புகழை நானும் பாடிடுவேன்.
நல்ல விதைகள் நல்ல பலன்கள். இந்த வாரம் ஒரலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள்.
கிறிஸ்து பிறப்பு விழா மற்றும் அதன் மதிப்பீடுகள் குறித்த பாடல்களை உருவாக்கும் போட்டிக்கு ஏற்பாடு செய்துள்ளோர் மற்றும் அதில் கலந்து கொள்வோரை இத்திங்கள் காலை வத்திக்கானில் சந்தித்து தன் வாழ்த்துக்களை வெளியிட்டார் திரு தந்தை பிரான்சிஸ். கிரவிசிமும் எதுக்காசியோனிஸ் என்ற திருப்பிட அமைப்பும் மிசியோனி தொன்போஸ்கோ வல்தோக்கோ என்ற அமைப்பும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த போட்டியில் கலந்து கொள்ளும் இளையோரை நவம்பர் 22 திங்கள் காலையில் சந்தித்த திருத்தந்தை இப்போட்டிக்கு ஏற்பாடு செய்தவர்கள், அதில் பங்கு பெறும் இளையோர் மற்றும் அவ்விளையோருக்கு ஊக்கமளிக்கும் பல்வேறு குழுக்களுக்கு தன் வாழ்த்துக்களை வெளியிட்டார். கிறிஸ்து பிறப்பு மற்றும் அதன் மறையுண்மைக்கு நம்மை இட்டுச் செல்லும் திருவருகை காலத்தின் முகப்பில் இருக்கும் நாம் பெருந்தொற்றின் காரணமாக இக்கொண்டாட்டங்களின் ஒளி மங்கிப் போயிருந்தாலும் கருணை மற்றும் கனிவின் விழாவாக இருக்கும் கிறிஸ்து பிறப்பின் காலத்தில் நம்பிக்கையுடன் முன்னோக்கிச் செல்வோம் என அழைப்பு விடுத்தார் திரு தந்தை பிரான்சிஸ்.
கரீபியன் மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளின் தலத்திரு அவைகள் இணைந்து நடத்தும் முதல் திரு அவை கூட்டத்திற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் வாழ்த்துக்களை வெளியிட்டு செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். தலத்திரு அவைகள் ஒருவர் மற்றவருக்கு செவிமடுப்பவர்களாக புதுப்பிக்கப்பட்ட மறைப்பணி அணுகுமுறைகளில் படைப்பாற்றலுடன் செயல்படுமாறு தலத்திரு அவைகளுக்கு அனுப்பியுள்ள செய்தியில் அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை 2023 இடம்பெறவுள்ள ஆயர் மாமன்றத்திற்கு தயாரிப்பதற்கு உதவியாக 3 முக்கிய தலைப்புகளையும் 2 பரிந்துரை தலைப்புகளையும் முன்வைத்துள்ளார். மெக்சிகோ நகரில் நேரடி பங்கேற்புடனும் இணையவழி தொடர்புடனும் 1000 மேற்பட்டோர் கலந்து கொள்ளும் திரு அவை கூட்டத்திற்கு ஒன்றிப்பு, பங்கேற்பு மற்றும் மறைப்பணி என்ற 3 தலைப்புகளில் திருத்தந்தை தன் கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். திரு அவை அங்கத்தினர்கள் செவிமடுத்தலில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறியுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், இத்தகைய செவிமடுத்தல் கலந்துரையாடலையும் தெளிந்து தேர்தலையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்றும் விண்ணப்பித்துள்ளார்.
நற்செய்தியை நம் வாழ்வின் மையமாக கொண்டு உடன்பிறந்த உணர்வுடன் கூடிய அன்பில் அதற்கு சான்று பகரும்போது வருங்காலத்தை நம்மால் நம்பிக்கையுடன் எதிர்நோக்க முடியும் என நவம்பர் 22 திங்கட்கிழமை வெளியிட்ட டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். நாம் நம் வாழ்வின் மையமாக நற்செய்தியை வைத்து உடன்பிறந்த உணர்வுடன் கூடிய அன்பில் அதற்கு சான்று பகரும்போது இன்று நாம் எதிர்நோக்கும் அனைத்து விதமான சிறிய மற்றும் பெரிய புயல்களையும் தாண்டி வருங்காலத்தை நம்பிக்கையுடன் எதிர்நோக்க உதவும் என்கின்றது திருத்தந்தையின் டுவிட்டர் செய்தி. மேலும் இத்திங்களன்று காலையில் திருப்பிடத்திற்கான புதிய தூதுவராக பெரு நாட்டால் நியமிக்கப்பட்டுள்ள ஹோர்ஜே எதுவார்தோ ரொமான் மொரே அவர்களிடமிருந்து நம்பிக்கை சான்று பத்திரங்களை பெற்று அவரை வத்திக்கா நாட்டிற்கான பெருநாட்டு தூதுவராக வரவேற்றார் திருத்தந்தை பிரான்சிஸ்.
மக்கள் இயேசுவை அரசராக்க முயன்றபோது அவர்களிடமிருந்து தப்பித்துச் சென்றவர், அவர்கள் அவருக்கு மரண தண்டனை வழங்க பிலாத்திடம் விண்ணப்பித்தபோது பிலாத்தின் முன் தன் அரசு இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல என்று கூறி அரசர் என்ற பதத்தை ஏற்றது குறித்து இந்ஞாயிறு மூவேளை ஜெபவுரையில் எடுத்துரைத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். நவம்பர் 21 திருவழிபாட்டு பொதுக்காலத்தின் இறுதி ஞாயிறன்று சிறப்பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து அரசர் பெருவிழாவையொட்டி வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவிலில் திருப்பலி நிறைவேற்றிய பின் பெருங்கோவில் வளாகத்தில் குழுமியிருந்த திருப்பயணிகளுக்கு மூவேளை ஜெபவுரை வழங்குகையில் திருத்தந்தை இவ்வாறு எடுத்துரைத்தார். தன்னுடைய அரசு இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல என ஏற்கனவே கூறியுள்ள இயேசு தான் பணிவிடை பெறுவதற்கு அல்ல, மாறாக பணிவிடை புரியவே வந்துள்ளேன் என்பதை தெளிவுபடுத்தியதையும் சுட்டிக்காட்டிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், அதிகாரம் மற்றும் வல்லமையின் அடையாளங்களுடன் வராத இயேசு அறையப்பட்டிருந்த சிலுவையின் மீது வைக்கப்பட்ட பலகையில் அவர் யூதர்களின் அரசன் என்று எழுதி வைக்கப்பட்டது என்பதை சுட்டிக்காட்டினார்.
இன்றைய துயர அலைகளுக்கு எதிராக குறுக்கு வழிகளையும் பொய் முகங்களையும் கை கொள்ளாமல் நிமிர்ந்து நின்று செயல்படுமாறு இளையோருக்கு அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். இயேசு கிறிஸ்து அரசர் பெருவிழா மற்றும் மறைமாவட்ட அளவிலான இளையோர் நாள் கொண்டாட்டங்களையொட்டி வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவிலில் திருப்பலி நிறைவேற்றி மறைவுரையாற்றிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், இந்நாளின் முதல் 2 வாசகங்களில் வரும் அவர் மேகங்கள் சூழ வருகின்றார் என்ற உருவகமும், நான் அரசன் என நற்செய்தியில் வரும் உருவகமும் இளையோர் தாங்கள் 2023 லிஸ்பன் நகரில் இடம்பெறவிருக்கும் உலக இளையோர் நாளில் பங்கு கொள்ள துவக்கியுள்ள பாதையில் ஆழமாக சிந்திக்கப்பட வேண்டியவை என கேட்டுக் கொண்டார்.
மீனவர்களின் நலவாழ்வு, உரிமைகள் மற்றும் பணிபுரியும் சூழல் ஆகியவற்றை மேம்படுத்தும் வழிகள் குறித்து ஆராயும் நோக்கத்தில் திருப்பிடத்தின் ஸ்டெல்லா மாரிஸ் அலுவலகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்தில் மீனவர்கள் பல ஆண்டுகளாக சந்தித்து வரும் சிரமங்கள் குறித்து கர்தினால் பீட்டர் டர்க்சன் அவர்கள் எடுத்துரைத்தார். கோவிட் பெருந்தொற்றால் மீனவர்களின் வாழ்வும் தொழிலும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதை எடுத்துரைத்த கர்தினால் டர்க்சன் அவர்கள், மீன்பிடித்தல் என்பதை வெறும் தொழிலாக மட்டும் பார்க்காமல் அது சமுதாயத்திற்கு ஆற்றப்படும் ஒரு பணியாகவும் நோக்கப்பட வேண்டும் என்று தன் உரையில் கேட்டுக்கொண்டார்.
இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.